நமஸ்காரம். நேற்று சந்தித்த போது வேலை வாய்ப்பு குறைந்து போயிற்று, அதுதான் பலருக்கும் கவலையாக இருக்கிறது என்று கூறினேன். அது எதனாலே எப்படி நடந்தது என் ஆராய்ந்து பார்த்தால் பல காரணங்கள் எழுகின்றன. ஆனால் அதற்கும் நம்முடைய பாரத கலாச்சாரம் பண்பாட்டுக்கும் மிகவும் நெருங்கின தொடர்பாகிவிட்டது. இப்பவும் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதை பண்ணினால் வேலைவாய்ப்பு பெருகும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கட்டினா கூட இன்னைக்கு ரொம்ப மெக்கனைசேஷன், மெஷின்ஸ் தான் ஜாஸ்தி வருகிறது. மிஞ்சி போனா ஒரு 7-10,000 பேருக்கு வேலை கிடைக்கலாம். அதுக்கே 1,000 கோடிகள் முதலீடு செய்ய வேண்டும். அதனால் அது எத்தனை இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு எத்தனை 1,000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? நமக்கோ 1,000,000,000 பேருக்கு வேலை தேவை. சரி, இதற்கும் கலாச்சாரத்துக்கும் என்ன தொடர்பு? இதற்கும் சுற்றுப்புற சூழல் கெடுவதற்கு பொல்யூஷனுக்கு என்ன தொடர்பு என்று தோணும். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது சுயதொழில், அது அந்த நாள்லேருந்து நம்ம நாட்டுக்கு மிகவும் முக்கியமாக விட்டிருந்தது. பெட்டிக்கடை வைப்பதிலிருந்து, தஞ்சாவூர் ஆர்ட் போடுறதிலிருந்து, கூடை பின்னுவது, முரம் செய்வது, நாற்காலி பின்னுவது, மண் பானை செய்வது, கிராமப்புற கலைகள், பொய்க்கால் குதிரை, கரகாட்டம் முதலானவை செய்வது, இதை போல எத்தனையோ சுயதொழில்கள், அது கலையும் கலந்திருக்கிறது. இது அவரவர்கள் குலம் குலமா மரபாக செய்து வந்திருக்கிறார்கள். ஒரு சுமார் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் குலத்தொழில்கள் எதையும் செய்வது கூடாது என்று பிரச்சாரம் எழுந்தது. ஆனால் அந்த பிரச்சாரம் நடந்தது கண்டிப்பாக மாற்றியிருக்க வேண்டிய சில குலத்தொழில்களை பற்றி. அது மாற்றி இருக்க வேண்டும், மாற்றப்பட்டுள்ளன. எப்பவுமே ஒரு இடத்தில் எது தவறாக உள்ளதோ அதை மட்டும் மாற்ற வேண்டும். மொத்தமாகவே அதை குற்றம் சொல்ல போனால் அது உதவாமலே போய்விடும். வைத்தியர்களில் போலி டாக்டர் இருக்கிறார்னால் அவரை விலக்கிவிட்டு வைத்தியம் பார்த்துக் கொள்ள வேண்டும். வைத்திய தொழிலே எடுத்துவிட்டால் அதே போல குலத்தொழிலும் என்னென்ன தொழில்கள் ஒரு மனுஷனுடைய டிக்னிட்டிக்கு கீழே இருந்தன, அதனால் அது மாற்றணுங்கிற வாய்ஸ் எழுந்தது, மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் அந்த சமயத்தில் குலத்தொழிலே தவறு அப்படிங்கிற கான்செப்டே கூடாது என்று பேச ஆரம்பிக்க, இன்னைக்கு இதை போல 100,000,000 குலத்தொழில்கள் நடப்பதே இல்லை. நான் சொல்ல வந்தது அது குலம் குலமாக தான் நடக்கணுங்கிறது இல்லை, ஆனால் அந்த தொழில் நடந்திருக்க வேண்டும். இப்போ நான் சொன்ன எல்லாமே நல்லது தானே, ஆனால் அது எதுவுமே இன்றில்லை, பட்டு போய்விட்டது. அந்த ஆர்டிசன்ஸ், அதெல்லாம் பண்றதுக்கே ஆள் கிடையாதுன்னு சொல்றோம். அதுக்கு வெளிநாட்டில் எத்தனையோ மதிப்பெல்லாம் இருக்கு, ஆனா ஆள் இல்லை. இப்ப இதனால் என்னாச்சு? இந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சது, சுய தொழில் குறைந்தது. இதை போல நல்ல கைவேலைகள், கைவினைஞர்கள், கலைஞர்கள் அதெல்லாம் நின்று போய்விட்டனர். அப்ப என்ன பண்ணணும்? வேலை வாய்ப்புக்காக முதல்ல ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியை நோக்கி ஓட ஆரம்பிச்சோம். அந்த கிராமத்துக்கு பக்கத்திலே இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு போனார்கள். இல்லை, முடியலே, சரி பட்டணத்துக்கு வருவோம் அப்படின்னு எல்லாரும் எம்ப்ளாய்மெண்ட்டை தேடி, பட்டணத்தை தேடி ஒரு இண்டஸ்ட்ரியை நோக்கி வந்தோம். அது அந்த காலத்தில் லெதர் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், எப்படியோ வச்சுக்கோங்க. அப்போ ஒரு தொழிலை நோக்கி, அதுவும் கிராமப்புறத்திலிருந்து அர்பன் நகரத்தை நோக்கி வந்தோம். அப்ப என்னாச்சு, எத்தனை இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க முடியும்? திடீர்னு கூட்டம் கூட்டமாக எல்லாரும் வந்தால் அப்ப டிமாண்ட் அதிகமாக போச்சு. அங்கே ஒன்றும் அவ்வளோ வேலை வாய்ப்பு இல்லை, சப்ளை நிறையா, அப்படின்னா ஆள் நிறையா வேலைக்கு வந்துட்டார்கள். உடனேவே என்னாகும், ஜாப் செக்யூரிட்டி இருக்காது, வேலை நிரந்தரம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் இருக்கார்களே, சரியாக பண்ணலனா எடுத்துட போகிற, அந்த சரியாக பண்ணலன்னா எடுத்துடுவோம் அப்படிங்கிறதும் ஃபாரின் கல்ச்சர். இப்போ ஹையர் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா சரி அமுச்சிட வேண்டிதான், வீட்டுக்கு போயிடலாம், அன்று காலை கூட வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா நம்ம நாட்டிலே அந்த நாள்லேருந்து பார்த்தால் இந்த சுழைய தொழிலாம் அனுப்புறதுங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, அது விவசாயத்திலேருந்து தொடங்கி மீண்டும் மீண்டும் முயற்சி தானே எடுத்துருந்தோம். அப்போ திடீர்னு நமக்குள்ள ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங், ஓ எப்போ வேணால் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவார்கள், அப்போ சொல்கிறபடி கேட்டுட்டு ஒழுங்காக இருக்கணும், பாதி அடிமையாக இருக்க வேண்டும், கார்த்தால எப்போ வரணும்னாலும் வர சொல்லணும், எப்போ ராத்திரி போகணும்னாலும் போகணும், பேச்சே பேசக்கூடாது. ஆனால் அதுக்கு தகுந்த சம்பளம் மட்டும் வர்றதுக்கு ஆரம்பிச்சது. எல்லாம் நகரப்புறத்தில் வரவே அதிக வீடுகள் தேவை ஏற்பட்டன, அதற்காக மறுபடியும் கிராமப்புறத்திலிருந்து மணல் கொண்டு வரப்பட்டது. ஹைரைஸ்டு பில்டிங்ஸ் எல்லா இடத்திலும், விவசாய நிலங்கள் மாற்றப்பட்டன, சுமாராக கட்டப்பட்டன, மேலே மேலே அடுக்குமாடி கட்டடங்கள், அதற்கு வேண்டிய சுவேஜ், வாட்டர் சப்ளை, எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம் இல்லாமலே கட்டடங்கள் கட்ட ஆரம்பிக்கப்பட்டன. இது எல்லாம் அதனுடைய எஃபெக்ட் தானே. இப்போ அது பாட்டு கிராமத்தில் சுய தொழில் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் இந்த எந்த தேவையும் இருக்கலை. மொத்தமாக கிராமத்திலேருந்து ஒரு இண்டஸ்ட்ரியை நோக்கி நகர்ந்து சென்னப்பட்டினத்துக்கு வந்த உடனே இந்த ஆபத்தெல்லாம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இத்தனை பில்டிங் கட்டணும்னால் அதுக்கு என்ன, அங்கேருந்தே மணல் எடுத்து கட்ட முடியுமா? எல்லாம் கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ், எதுவாக இருந்தாலும் செயற்கை, எதுவாக இருந்தாலும் சீப்பர் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குமா, சீப்பர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கிடைக்குமா அப்படின்னு போக, அதனால் பொல்யூஷன் வளர்றதுக்கு ஆரம்பிச்சது. எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு கட்ஷாட் பண்ணணும்னால், பைபாஸ் பண்ணணும்னா பொல்யூஷன் தான் வழி. பொல்யூஷன் பண்ண ஆரம்பித்தோம். எல்லாத்த விட அப்பா அம்மாக்கள்டேந்து பிள்ளையும் பொண்ணும் பிரிந்து வாழ ஆரம்பித்தார்கள். ஏன்னா சுய தொழில் இருந்த வரைக்கும் அப்பாவும் பண்ணிட்டு இருப்பார், பிள்ளையும் பண்ணுவார், பொண்ணும் பண்ணுவார், மனைவியும் பண்ணுவாள், அப்படி தான் இருந்துட்டு இருந்தோம். அங்கேருந்து மாறித்து இது அந்தணர்களுக்கும் ஒக்கும், அவரவர்கள் அந்தந்த அக்ரஹாரத்தில் அந்தந்த கோவிலை பார்த்து கொண்டு அந்த கிராமத்தோடு இருந்து நன்னா பண்ணி வச்சிருந்தவர்கள், வேத அத்தியனம் பண்ணிருந்தவர்கள், அதெல்லாருமும் மாறி இப்ப சென்னப்பட்டினம் பக்கமும் மேலை நாடுகளுக்கும் போக, இப்ப எல்லாரும் அப்பா அம்மாவை விட்டு விலகி இருக்கணும்னால் அப்ப குடும்ப பாண்டிங், அந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது பேச்சே இல்லாத போச்சு. கடைசியில் என்னாகும், இதே பானை வேணுமே, அப்ப பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் நாங்க இனிமே ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பண்றோம், நாங்க இனிமே இப்ப சின்ன சின்ன தொழில்கள் எல்லாமே எடுத்துக்கிறோம், எங்களுக்கு தான் அது பண்றதுக்கு வரும், பண்றதுக்கே இந்த நாட்டில் யாரும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து அவர்கள் இதை எடுத்துக்கொண்டு இதே பழசில் ஒழுங்கா தம் வீட்டோட உட்காந்து கிராமத்தோட பண்ணிட்டு இருந்தாரு, அவரே இந்த பெரிய கம்பெனியில வந்து வேலைக்கு சேர்ந்துருவார், பத்திலா வேலை இல்லாத திண்டாடி இருந்தார், இப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுவார்கள். இவர் அதே தான் தாம் பண்ணி நிம்மதியா இருந்தார் கிராமத்தோட, இப்ப இத்தனை நேரம் சொன்ன எந்த கட்டமுமே இல்லாம இருந்தது, ஆனா அது அப்படியே மாறி இன்னைக்கு என்ன, இப்ப அவரவர்கள் பொட்டி கடை வச்சிருந்தால் பெரிய ஜெயண்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய கடை வச்சிருக்கார்கள், அவ்வளவுதான், ஒரு 5000 பொட்டி கடையை காணும். அப்படின்னா ஒரு கடைக்கு ஒத்தர் ரெண்டு பேருக்கு வேலைன்னா 10,000 பேருக்கு வேலை போச்சு, இப்ப அந்த 10,000 பேர் எங்க இருப்பார்கள்? அதே போல சென்னப்பட்டினத்துக்கோ கோயம்புத்தூர் பட்டினத்துக்கோ பெங்களூருக்கோ போய் அதே கம்பெனியில சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பார்கள். இந்த மாறுதல் இப்ப வந்திருக்கே, இது நம்ம நாட்டுக்கு உகந்தது தானா இல்லையா? நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு டிசைன் இருக்கு, அந்த டிசைன் அந்த சோசியல் ஃபேப்ரிக்கு இது உகந்தது தானா இல்ல, அவரவர்களை கிராமத்தோட சுய வேலை வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டுமா? அது நன்னா தான் யோசிச்சு பார்க்கணும். இந்த ரீதியில யோசித்து அப்ப லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை ஏற்படுத்தலாமே, ஆனா அது பண்ணல, என்ன பண்ணிருக்கணும்? இதெல்லாத்தையும் டிஸ்கரேஜ் பண்ணிருக்க கூடாது. எதது காட்டேஜ் இண்டஸ்ட்ரியா இருந்ததோ, சுய தொழிலாக இருந்ததோ, அதற்கு நல்ல கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஏற்படுத்தி அந்த ப்ராடக்ட்ஸ் வசத்திங்கிறத சொல்லி அதை ஃபாரின்லையும் மார்க்கெட் பண்ணி கவர்மெண்ட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்லேருந்து எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் கொடுத்து அதை என்கரேஜ் பண்ணி யாரும் கிராமத்திலேருந்து நகராமல் இருக்கிறதுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் ஸ்கூல் ஃபெசிலிட்டியும் ஏற்படுத்தி வச்சிருந்தால் இந்த ஒரு ஆபத்தும் வந்திருக்காது. ஆனால் எதனால் இதெல்லாம் பண்ண முடியாது போச்சுனால், நான் சொன்னதிலே 10 to 8 சுயதொழில் எப்படி தெரியுமோ இருக்கும், அநேகமாக கலை சம்பந்தப்பட்டதாக இருக்கும், கோவில் சம்பந்தப்பட்டதாக இருக்கும், விவசாயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அதில் தான் ஆபத்தே வந்துடுச்சு. ஏன்னா இது ஒவ்வொன்றும் கடைசியில் விவசாயம்னு சொன்னால் அதற்குரிய பண்டிகை, அதற்குரிய ஹிந்து தர்மம் கலாச்சாரம். கோவில்னு சொன்னால் இப்போ மணி செய்கிறவா இருக்கலாம், ஹாரத்தி தட்டு பண்ணுறவா இருக்கலாம், கற்பூரம் பண்ணுறவர்கள் இருக்கலாம், இன்னைக்கு யாரும் அதெல்லாம் கிடையாது. இப்போ பாத்திரம் மண்டம் பண்ணுறவர்கள் இருக்கலாம், இல்லை, ஏன்னா அது கோயிலோட சம்பந்தப்பட்டது. இங்கே எதை கோயிலோட சம்பந்தப்படுத்தினாலும், வேதத்தோட சம்பந்தப்படுத்தினாலும், இலக்கியத்தோட சம்பந்தப்படுத்தினாலும் அது ஹிந்து தர்மத்தோட சம்பந்தமாறுது. அதனாலேயே இதை எப்படி ப்ரமோட் பண்ணுறது, பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு மதத்தினுடையத்தை ப்ரமோட் பண்ணிவிடலாமா பாரத தேசத்திலே? அப்படிங்கிறதுனாலே இதை பண்ணக்கூடாதுன்னே விட்டு அதனால் இது படுத்தே போய் பல சுய தொழில் வேலைவாய்ப்பு அத்தனையும் போய் எல்லாம் கார்பரேட்டைஸ் ஆகி குளோபலைசேஷன் ஆகி இதனால் எத்தனை நன்மைகள் வேணால் ஏற்பட்டுருக்கட்டும், நான் அதெல்லாத்தையும் ரெஃப்யூட்டே பண்ணலை இல்லைன்னே சொல்லலை. இந்த தீமை நடந்திருக்கிறது உண்மையா இல்லையா அப்போ அதை பார்த்து குறைச்சல் இல்லாமல் இத்தனை வருஷங்கள்லையும் நம்ம பார்த்துருக்கணும். ஆனால் பார்க்காம தான் விட்டுருக்கோம். இப்போ இப்போ வந்து எல்லாரும் இப்போ ரூரல்லேருந்து அர்பனுக்கு வந்துட்டார்களே, நாடே கட்டுப்போச்சே, இத்தனை வேலை வாய்ப்பு இல்லையே, எல்லாருக்கும் ஒரே டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபாக இருக்குது அப்படின்னால் அப்போ நாம் மெதுவாக திரும்பணும். எல்லாம் பட்டணத்தில் உட்காண்டிருந்தா முடியாது. அவரவர்கள் சற்று திரும்பி தெற்கு நோக்கி பார்க்கணும், திரும்ப அந்த இடத்துக்கு போகணும், அங்கே நமக்குன்னு இருக்கிற வேலை வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும். இதுக்கு யாரோ ஆரோரோ தங்கள் தங்கள் தொழிலை பார்த்து கொண்டிருக்க அதற்கு எவ்வளவு தூரம் ஒரு கேடு வந்துடுத்து பாருங்க. இப்போ இந்த ரீதியில் பலதும் நடந்திருக்கிறது. இது ஏன் இப்படி முடியாது போயிருக்குன்னால், நிறைய நம்ம கலாச்சாரம், பாரத கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம், ஹிந்து தர்மம், அதோட பின்னி பிணைந்திருக்கிற தொழில்கள் பல. அப்ப அந்த பிரச்சாரம் கூடாதுன்னு நிற்க இதெல்லாமும் நின்று போச்சு. பழமைங்கிறதே கூடாது, புதுமைதான், வெஸ்டர்ன் கல்ச்சர் தான் பேசிட்டால் அது வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு ஒத்து போகலாம், நம்ம வெஸ்ட்லேயே இல்லையே, அதுக்கப்புறம் நமக்கு எப்படி ஒத்து போகும்? சிந்தித்து தான் பார்க்கணும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHIT ENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.